ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் மகத்துவம் உள்ள இன்னொரு பரிசுத்தம் உள்ள இந்த பரிசுத்தம் ஓய்வு நாளாகிய இந்த நாளிலும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறேன். கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2:5.
யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் பாருங்கள்.
ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விசை ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, மறுபடியும் உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி தப்புவித்து பலப்படுத்தி உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. மறுபடியும் ஒரு மகிழ்ச்சியின் நன்னாளிலே கூடி வந்து உங்களை ஆராதிக்கவும் ஆண்டவரே உங்களிலே பலம் கொண்டு உங்களுடைய தேவ அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு நீங்கள் தயவு செய்திருக்கிறதுனாலே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி இன்றைக்கு எங்களை நீங்கள் எந்த பகுதியிலே குணமாக்க வேண்டுமோ, எந்த பகுதியிலே எங்களை நிறைவாக்க வேண்டுமோ, எந்த பகுதியிலே எங்களை செயல்படுத்த வேண்டுமோ அதை செய்தருளும்படியாய் எங்களையும் எங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி. பொறுப்பெடுத்து காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். இன்னொரு தடவை அதை வாசிங்க தயவு செய்து.
யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் பாருங்கள்.
ஹல்லேலூயா. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி ஒரு அறைகூவல் விடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த அந்த பாரம் அவரிலே குடிகொண்டிருக்கிறதை இந்த அதிகாரம் முழுக்க நாங்கள் காணலாம். அநேக வேறு ஜாதிகளை குறித்த தீர்க்க தரிசனங்களை அவர் இந்த புஸ்தகத்திலே எழுதியிருந்தாலும் பூர்வீகமாக மிகவும் அதிகமான பக்கங்களையும் அதிகாரங்களையும் அவருடைய சொந்த ஜனங்களுக்காக மாத்திரம் இந்த இடத்திலே எழுதியிருக்கிற ஒரு பெரிய புஸ்தகம், வருங்காலங்களை குறித்து தீர்க்க தரிசனங்களை எழுதியிருக்கிற ஒரு புஸ்தகம், தேவனுடைய இருதயத்தினுடைய உளைச்சல்களை, தேவனுடைய இருதயத்தினுடைய உளைச்சல்களை வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு புஸ்தகம். அதிலே இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். இதுக்குள்ளே மனுஷரின் கைவேலையாகிய வெளிச்சங்கள் இருக்கிறது. வெளியிலே ஆண்டவர் உருவாக்கினதான ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இருந்தாலும் இங்கே வேதவசனம் சொல்கிறது, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். இது ஏதோ உலகத்திலே நாங்கள் நடக்கிறதுக்குரிய ஒரு வெளிச்சத்தை குறித்து சொல்லவில்லை. மாறாக தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே உள்ள ஒரு பிரயாணம், அந்த ஜீவ பயணம் இல்லையா, அந்த யாத்திரையானது நாங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட அந்த பாதையிலே நாங்கள் பிரயாணம் பண்ண வேண்டும் என்பதை அடையாளமிட்டு காட்டுகிற ஒரு வெளிச்சத்தை பற்றியதானது. வேதவசனத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆரோனுடைய குமாரர் அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததனாலே அவர்கள் அந்த தேவ சமூகத்திலே மரித்து போனார்கள். தேவன் அதை ஏற்றுக்கொள்ளாததுனாலே அவர்களை அடித்ததுனாலே அவர்கள் அந்த இடத்திலேயே மரித்து போனார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அந்நிய வெளிச்சங்களும் தேவ வெளிச்சம் என்று பெயர் பெற்றிருக்கிற பவுல் எழுதுகிறது போல கொள்கையின் விபரீதங்கள், வெளிச்சங்கள் மாதிரி தோன்றினாலும் அவைகள் வெளிச்சம் அல்லவே. கர்த்தருடைய திருவசனமாகிய இந்த வேத புஸ்தகத்தை தவிர வேற எதுவும் உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சமாக இருக்க முடியாது. ஆனாலும் இந்த வெளிச்சத்தை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த வெளிச்சம் எங்களுக்கு எதை அடையாளம் காட்டி கொடுக்கிறது என்பதை நானும் நீங்களும் கவனிக்க வேண்டும். அந்த கவனிப்புக்கு எங்களாலே சுய முயற்சியினாலே எதுவும் கூடாததாயிருக்கிறது. அநேகம் பேர் அதுக்கு முயற்சி எடுத்து அதிலே வெற்றி கண்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நடந்தும் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பிழையான வழியிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறதை அவர்கள் உணராதிருக்கிறார்கள். மாறாக அந்த உணர்வும் அந்த அறிவும் வருகின்ற போது அவர்கள் அநேக நேரங்களிலே அநேக காலங்கள் தவறுதலான ஒரு பாதையிலே நடந்து விட்டு போயிருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடும். நானும் நீங்களும் திருத்திக் கொள்ள வேண்டும், நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற பாதை சரியானதா தவறானதா. ஏனென்றால் கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்த போதிலும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்த போதிலும் தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவர்களாக இருந்த போதிலும் அநேக நேரங்களிலே எங்களுக்கு சில உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய அறிவுகள், சிந்தனைகள் எங்களை அறியாமலே எங்களுக்குள்ளே வந்து அதை கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு கோர்வையாக அழகாக அதை மாற்றி உரு தெரியாமல் கிறிஸ்தவம் எது உலகம் எது என்று தெரியாதபடிக்கு அதான் பவுல் எழுதுகிறார், கொள்கையின் விபரீதங்கள் என்று எழுதுகிறார். ஏன் இந்த விபரீதங்கள் என்று எழுதுகிறார் தெரியுமா? ஏனென்றால் அதை அறியும் போது, அதை நீங்கள் அடையாளம் காணும் போது நிலைமை முத்தி போயிருக்கு. விளங்குறீங்களா? அதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளும் போது நீங்கள் அதிலே ஆழமாக கால் வைத்து அந்த உபதேசங்களிலே நிலை கொண்டிருப்பீர்கள். பார்க்கிறதுக்கு எல்லாம் பச்சை பசியலன்னுதான் இருக்கும். அதான் ஆண்டவர் சொன்ன, களைகளை புடுங்காதீங்க. ஏன் களைகளை புடுங்கினீங்கன்னா நல்ல விதையும் சேர்த்து புடுங்கிறீங்க. நான் வரைக்கும் உங்களுக்கு புடுங்குவேன், வளர விடுறோம். ஆனா சில நேரங்களில் நாங்களே அதுக்கு தண்ணியும் பாய்ச்சி எக்ஸ்ட்ராவா வளர வேற வைக்கிறோம் வேத வசனத்தை. ஏனென்றால் வேதத்தின் வெளிச்சம் எனக்கும் உங்களுக்கும் மிகவும் முக்கியம். களைகளை அடையாளம் காட்டி கொடுக்கிறது வேதவசனம் மாத்திரமே. ஹல்லேலூயா. என்னுடைய அனுபவ அறிவு அல்ல, என்னுடைய உலக அறிவு அல்ல, இல்லையா? அல்ல, என்னோட கூட இருப்பவர்கள் அல்ல. நான் விழுந்து போகக்கூடாதா இருந்தால் இன்றைக்குமே நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கும்படியான ஒரு போதை. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கும்படியான போதனைகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கிற போதனைகள் என்றால் அவைகள் எப்பேற்பட்ட போதனைகள் என்பதை நீங்கள் கொஞ்சமாவது யோசனை பண்ணணும். ஆக நீங்களும் நானும் மனதில் நினைக்கிற மாதிரி வெளிப்படையா அந்த காரியங்கள் இருக்காது, மிகவும் மறைமுகமாக இருக்கும், மிகவும் ரகசியமாக இருக்கும், அப்படியே ஒரு மென்மையானதாக இருக்கும். என்னுடைய வீட்டில் பின்னுக்கு கொஞ்சம் காணி இருக்கு, அந்த காணி அந்த வேலி அருகே அடுத்த பக்கத்து காணிக்கு அந்த காணிக்கு வேலி இருக்கு. அந்த வேலியில நடுவில் சில சின்ன சின்ன செடிகள் கொடிகள் எல்லாம் அப்படி சுத்தி முளைக்கும். அதுல ஒரு முள் செடி ஒன்று இருக்குது. அந்த முள் செடி என்ன செய்யும் தெரியுமா? புறம்பேயோ ஏதோ ஒரு பே, அது சரியா முள்ளு முள்ளா இருக்கும். அது தன்னை அழிக்க கூடாதுன்றதுக்காக அது கனிகளை கூட கொடுக்கும். அது என்ன செய்யும் தந்திரமா? என்ன அழிக்க கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் கனிகளையும் கொடுக்கும். ஆனா அது ஸ்டார்ட் பண்ணும்போது, அது வளரும் போது நான் பார்த்தேன், அது வளர்ந்தா பிறகு ஈவிரக்கம் இல்லாம வெட்டுலாம், அது எங்களுக்கு தெரியும். ஆனா வளர்ந்தா பிறகு அதை வெட்டுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது ரொம்ப தந்திரமா வளருது. ஆனா உருவாகும் போது அப்படி எப்படி தோங்கு தெரியுமா? அப்படியே ஒரு புடலங்கா இருக்கு தெரியுங்களா? புடலங்கா இளம் தலைமுறை வீட்டில் போய் அம்மா அப்பா கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த புடலங்காவுடைய அந்த செடி கொடி மாதிரி அப்படி மென்மையா இருக்கும். அதுல இருக்கிற முள்ளு கூட அடையாளம் தெரியாது. அதுல முள்ளு வளர்ந்தா பிறகு கையில குத்திக்கினா இந்த பக்கம் வெளியில வந்துடும், அவ்வளவு கொடூரமான ஒரு முள். ஆனா அது வளரும் போது எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்கும், கொடி மாதிரி இருக்கும். அப்படி சேர்ந்து வளரும், வேலிகளுக்கு எல்லாம் சேர்ந்து சேர்ந்து தன்னை பலப்படுத்திக் கொள்ளும். கொஞ்சம் மரங்கள் கிட்ட இருந்தா அதையும் அப்படி எட்டி பிடிச்சு அதையும் சுத்தி அதோட சேர்ந்து வளர்ந்துடும். அது எங்க ஸ்டார்ட் பண்ணது எங்க போய் முடியுதுன்றது ஒருவருக்கும் தெரியாது. பிறகு அதை வெட்டுறதுக்கு பிரயாசப்படுறதுக்கு அதோட போராடுறதே பெரிய வேலையா போடும். ஆனா சின்ன அது ஆரம்பிக்கும் போது அது வெட்ட போகும்போது கொஞ்சம் பாவமா இருக்கும் பார்த்தா, ஐயோ இதப்ப இந்த செடிய போய் அது ரெண்டு கிழமை அப்புறம் அதனுடைய சரியான வேலையை காட்ட தொடங்கும். அதுக்கு பிறகு என்ன முள்ளு கையில பட்டுதுன்னா அவ்வளவுதான். அப்படித்தான் சில உபதேசங்களும் அந்நிய காரியங்களும் மிகவும் மென்மையாக இருக்கும், அழகாக கூட இருக்கும், சில நேரங்களில் கனிகள் கூட கொடுக்கலாம். நான் கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கிறேனே, என்னை எதுக்கு வெட்டுற அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா. ஆனா அதை வெட்டத்தான் வேணும் இல்லையா. அதுக்கு எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வெளிச்சம் வேணும். எந்த ஒரு ஒழுங்குமுறை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு வெளிச்சம் வேணும். ஆதியிலே தேவன் பூமியை பார்க்கும்போது ஒழுங்கின்மையா இருந்ததுக்கு காரணம் வெளிச்சத்தை கொண்டு வந்தபடினாலதான் அந்த ஒழுங்கின்மை தெரிஞ்சுது. அது எப்படியான ஒரு சூழ்நிலையில இருக்கு என்பதை காண்கிறதுக்கு முதல்ல ஒரு வெளிச்சம் வேண்டும். அந்த வெளிச்சத்தை போக்கஸ் பண்ணாதான் தெரியும் அதனுடைய அலங்கோலங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இருட்டில் போய் யாரும் ரூமை துப்புரவாக்குறது கிடையாது, இருட்டில் யாருமே எதையுமே சுத்தப்படுத்துறது கிடையாது, சுத்தப்படுத்தவும் முடியாது அல்லது ஒழுங்குபடுத்தவும் முடியாது இல்லையா. ஆக வேதம் அதான் ஏசாய சொல்றார், கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்க. சூரிய வெளிச்சத்தில் நடந்தோம், சந்திர வெளிச்சத்தில் நடந்தோம், மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சத்தில் நடந்தோம் இல்லையா, எத்தனையோ வெளிச்சங்களை நடந்திருக்கிறோம். ஆனா அருணோதயத்தை நோக்கி போகிற அந்த யாத்திரைக்கு தேவையானது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய வெளிச்சம். அதான் தாவீது சொன்னார், உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமாயிருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதும் அதுதான் இல்லையா. அந்த வெளிச்சத்தை கொண்டுதான் நான் முன்னோக்கி செல்ல வேண்டும் ஆண்டவரிடத்திலே. இந்த வேதத்தை கொண்டுதான் ஆண்டவரை நான் நெருங்கி கிட்டி சேர முடியும் இல்லையா. உலகம் கொடுக்கிற அறிவை வச்சு கொண்டு நான் ஆண்டவரை தேட முடியாது. ஏன்னா இன்றைக்கு அநேக அறிவாளிகள் தங்களை பெரிய ஆராய்ச்சியாளர்கள் நினைச்சுக்கொண்டு இந்த வேதம் எப்படி எழுதப்பட்டது, எவ்வளவு காலம் எழுதப்பட்டது என்று சொல்லி வேற தேவையில்லாத ஒரு கோணத்துல போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த வேதத்தினாலே எனக்கு என்ன உண்டு, எதற்காக ஆண்டவர் பங்கு பங்குவாகவும் வகை வகையாகவும் திருவுளம் பற்றின அந்த தேவன் இறுதி காலங்களிலே கடைசி நாட்களிலே தம்முடைய குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. அன்னைக்கு என்னைக்கோ ஒரு பேராயன் வந்து ஒரு வருஷத்துல ஒருக்கா வேதத்தை எடுத்து அதுவும் ஒரு பகுதியை எடுத்து வாசிப்பான், கேட்டவுடனே ஜனங்கள் எல்லாம் அழுவாங்க. ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு சின்ன பிள்ளையுடைய கையிலையும் அந்த வேதம் இருக்கிறது, அதை விட அதிகமாக கூட இருக்கிறது. ஏன்னா அந்த பழைய ஏற்பாடுல இருந்தது எவ்வளவு வேதம் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எத்தனை நிருபங்கள் இருக்கிறது, சேர்க்கப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியானவருடைய கிருபையின் ஆழங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா. ஆக தேவனுடைய வெளிச்சம் விஸ்தாரமாகி இருக்கிறது. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எந்த இருளில? மரண இருளில இருந்தவர்கள். நானும் நீங்களும் ஒரு மரண இருளிலே இருந்தோம் இல்லையா. அப்ப தேவன் நம்முடைய குமாரனாகிய வெளிச்சத்தை அனுப்பினார். அருமையான ஒரு வெளிச்சம். அது உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது மாத்திரம் அல்லாமல் உங்களையும் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் உண்டாக்கக்கூடிய ஒரு வெளிச்சம். அது எவனையும் பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம், எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம். எங்க ஒரு லைட்டை கலட்டி யாரையாவது கிட்ட வச்சு ஒரு எத்தனை மணித்தாலும் பண்ணாலும் பிடிங்க, பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லைட் எடுத்து பாருங்க, முந்தி இருந்து அதே மாதிரி தான் இருப்போம் நாங்க சரியா. எங்கள்லேருந்து எந்தவித பிரகாசமும் வெளியில வராது, அதே பழைய ரூபந்தான். ஆனால் இந்த வேதம் மாத்திரம்தான் எவன் மேலே பிரகாசிக்கிறதோ, எந்த சகோதரி மேலே பிரகாசிக்கிறதோ, அது மற்றவர்கள் மேலும் அந்த வல்லமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேதம் ஒன்றுக்கு மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது இல்லையா. இதை வாசித்தவர்கள், இதை அனுபவித்தவர்கள், இதை பயிற்சி செய்கிறவர்கள், வாழ்க்கையாக வாழுகிறவர்கள் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா. நன்மைக்காக எத்தனையோ நல்லவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், எத்தனையோ நன்மை படித்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ச்சிக்கு வாழ்ந்தா சொல்றாங்க, எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுன்னா சொல்றாங்க, எல்லாரும் நல்வாழ்க்கை வாழுங்கன்னா சொல்றாங்க, சொல்ல இல்ல. வேதத்தை கேட்டவர்கள் மாத்திரம்தான் சொல்ற வசனம் கர்த்தர் அண்டையிலே வந்து பாருங்கள், கர்த்தரை ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி கூப்பிடுற ஒரே ஒரு கூட்டம் நாங்க தான். படிச்சாலும் படிக்காட்டிலும் நாங்க தான். என்னோடு கூட இன்னொரு வசனத்தையும் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வேத வெளிச்சம் தந்த ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்திலே 16வது அதிகாரத்திலே ஒரு வசனம் வாசிங்க என்னோடு கூட. வேதம் எழுதி தந்திருக்கிற அந்த வசனம் யோவானுடைய சுவிசேஷகம் புதிய ஏற்பாட்டிலே 152வது பக்கம் 16வது அதிகாரம் 13வது வசனம்.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
ஹல்லேலூயா. பாருங்க, சத்திய ஆவியானவர், அவருக்கு பேரே சத்திய ஆவியானவர். எதனால? அவர் சத்தியத்தை மாத்திரம் பேசுறதுனால சுயமாய் அவர் எதுவுமே பேச மாட்டாராம். என்ன செய்யறாராம்? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது ஒரு கொஞ்ச சத்தியம், ஆரம்ப சத்தியம், நடுப்பகுதி சத்தியம், முடிவு சத்தியம் என்று சொல்லாதபடிக்கு சகல சத்தியத்துக்குள்ளாயும் நடத்துகிறார். ஆனாவில் இருந்து அகைனம் மட்டும், ஏழில் இருந்து ஜட் மட்டும் இல்லையா? தொடக்கம் தொடங்கி ஒன்றையும் அவர் குறைவு வைக்கிறது இல்லையா? உங்களுக்கு அது எனக்கு அது தெரியாம போச்சுது அல்லது எனக்கு சொல்லவே இல்லையே என்று சொல்லி நீங்க எதுலேயுமே குறை வைக்காதபடிக்கு எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் அந்த தேவ ஆவியானவர், அந்த சத்திய ஆவியானவர் வந்து என்ன செய்தார்? மறைக்காமல் சரியா வந்து எல்லாத்தையும் எப்படி சொல்லிக் கொடுக்கிறாராம்? அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இன்னைக்கு அநேகம் பேர் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் திகைத்து இல்லையா? அநேக நேரங்களில் ஊழியக்காரரை தேடி ஓடுறதுக்கு காரணமே அதுதான். இது சாத்திரம் கேட்கறதுக்கு ஒரு இன்டெரக்டான வழி. நான் வெளிப்படையா பேசுகிறேன், யாராவது என்ன கோபிக்கிறதா கோபிச்சுக்கொள்ளுங்க. ஆனா நான் வெளிப்படையா சொல்றேன், முந்திருந்த வாழ்க்கையில போய் வெக்கம் இல்லாம போய் சாத்திரம் கேட்டீங்க. இன்றைக்கு ஊழியக்காரன் நீங்க ஜெபிக்க போறதுக்கு ஓடுறதுக்கு அநேக நேரங்களில் காரியம் என்னன்னு சொல்லிச்சுனால் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான அறிவு குறைச்சலினாலதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேத குறைச்சினால அல்ல. ஏன்னா வேதத்தை கொடுத்தவர் எல்லாருக்கும் பொதுவா தான் கொடுத்தார், எல்லாருக்கும் இலவசமாய் கொடுத்தார், எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களை யாரும் ஆண்டவரை குற்றப்படுத்த முடியாது, யாரும் சொல்ல முடியாது நீர் எனக்கு குறைச்சி கொடுத்துக்கிறேன். சத்திய ஆவியானவர் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளாயும் நடத்துவார். இப்ப நீங்க கேள்வி கேட்கக்கூடாது, அவர் வந்தாரான்னு கேள்வி கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் போவேனே ஆகில் அவரை அனுப்புவேன். அவர் போனது உண்மை என்றால் அவரை அனுப்பினதும் உண்மை. பெற்றுக்கொள்ளாதது உங்களுடைய பிழை, கிடைக்காதது உங்களுடைய குற்றம், உங்களுடைய தவறு அல்ல, என்னுடைய தவறு. நான் யாரையுமே குறைகால் சொல்ல முடியாது. அந்த 38 வருஷம் படியில படுத்திருந்து என்னை கொண்ட இறக்கி விடலன்னு சொல்லி அவன் கை காட்டி குற்றம் நடத்தின மாதிரி நான் யாரையுமே சொல்ல முடியாது. எனக்கு பாஸ்டர் எனக்காக சரியா ஜெபிக்கல, அதனால எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வரையில, மூப்பரின் மேல கைய வைக்கல, அதனால எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வரையில்ன்னு நாங்க யாரையுமே குறப்பண்ண முடியாது. எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் பொதுவாய் கொடுத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இது உண்மை. ஹல்லேலூயா. உண்மையை நாங்க மறக்க முடியாதுங்க. அதுலேயும் விசேஷமாய் தேவனுடைய சத்தியத்தை நானும் நீங்களும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளாயும் நடத்துவார். வருகிற காரியங்களை குறித்து என்ன செய்வாராம்? பக்கத்து வீட்டில் சொல்லுவார். அப்படியா இருக்கு? உங்களுக்கு அறிவிப்பார். உங்களுக்கு வர்ற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். அதுக்காக வேற ஆட்களுக்களால சொல்றது இல்லையன்றது இல்ல. ஆனா என்ன பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார்னு நீங்க இன்னொரு ஆட்ட அனாவசியமா போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன்னா. உங்களுடைய எதுக்காக ஜெபிக்கிறீங்க? அப்ப நீங்க மத்தாக்களுக்காக ஜெபிக்கிற அளவுக்கு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு இருக்கிறீங்களே, வளர்ந்துருக்கிறீங்களே. உங்களுக்காக உங்களுடைய காரியங்களை கேட்டுக்கொள்ற அளவுக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லையோ? நான் கேட்கிறேன் இல்லையா? அப்படின்னா நீங்க ஜெபிக்கிறத விட்டுருங்க. எதுக்காக உபவாசம், எதுக்காக வேதவாசனம் சொல்லுங்க. எனக்கும் எந்த அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லையன்னு சொன்னா பிற எதுக்கு நான் அப்பாவுக்கு ப்ளூமன் வாங்கினே கொடுக்கணும்? எனக்கும் அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னா அம்மாவுக்கு எதுக்கு ப்ளூமன் வாங்கினே கொடுக்கணும் சொல்லுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பரிசு தோய்வு நாள்ல அந்த தாய்மார்களுடைய நாளை கனம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு அநேகர் ஒரு நாள் இந்த வருஷம் தொடங்கி 5 மாதம் ஆகுது, அம்மாவோட பேசினாங்களோ இல்லையோ இன்னைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எப்படியோ யார் இடிச்சு என்ன 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 வந்தா சரி என்ன மாதிரி இப்படி ஆயிரும் ஒரு நாள் தாய் தகப்பனை நினைக்கிறதுக்கு உண்டாயிருக்கே இல்லையா அப்படின்னு நான் நினைச்சுக்கொள்றது. அதுக்காக தகப்பன்மார் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, அவர்கள் அவர்களை தாயாக்கின பெருமை உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. உங்களை தகப்பன்மாராக்கின பெருமை அவர்களுக்கு இல்லையா. தேவனுடைய அருமையான ஒரு இணைப்பு, ஒரு ஆளை ஒரு ஆள் மேன்மைப்படுத்துகிற ஒரு அழைப்பு. ஆண்டவர் தன்னுடைய வெளிச்சத்தை நீங்கள் கிடைக்கும்படியாக, நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக, நீங்கள் அதை பயன்படுத்தும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வெளிச்சத்தின் உதவியோட கூட நடக்கும்படியாக உங்களை திக்கத்தவர்களாக தான் இயேசுனார், நான் உங்களை திக்கத்தவர்களாக விடேன். ஏதோ இருக்கும் வரைக்கும் என்னோட கொஞ்சம் சேக்கஸ் பண்ணிட்டு இப்ப நான் சிலுவையில மறிச்சு போயிட்டேன்னு இல்ல, உங்களை திக்கத்தவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன், அதுக்கு அது வரைக்கும் உங்களை என்ன பேர் அவருக்கு கொடுத்தா தெரியுமா, நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வருவார். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன பேர் கொடுக்கிறார், தேற்றரவாளன் உங்களிடத்திலே வருவார். அண்ணா ஒரு தாய் தானே தேற்றுறது, நான் உங்களோட ஒரு தாய் மாதிரி இருந்தது மாதிரி இன்னொரு தாயை அனுப்பி விட்டுட்டு போறேன் ஐயா உங்களோட, நான் அவர் வந்து நான் சொன்ன காரியங்கள்ல இருந்து உங்களுக்கு எல்லாம் எடுத்து அறிவிப்பார். தானா ஒன்னும் பேச மாட்டார், சுயமாய் ஒன்னும் சொல்ல மாட்டார். அவர் என்ன செய்யறாராம், தேற்றுகிறாராம். எப்படி, தன்னுடைய காரியங்கள்ல இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்றாராம் இல்லையா. வளர்ந்தாக்களுக்கு தெரியும், நானெல்லாம் என்னுடைய பிள்ளைகளை சில நேரங்களில் ஏதாவது உதாரணம் சொல்லி புத்திமதி சொல்றதா இருந்தா எங்கிருந்து எடுப்பேன், வேதத்திலிருந்து எடுப்பேன். என்னுடைய அம்மா எனக்கு சின்ன வயசுல சொன்ன சில பழமொழிகள் எனக்கு தெரியும் சரியா, அதையும் சொல்லித்தான் என்னுடைய பிள்ளைகளை நான் புத்திமதி சொல்லுவேன் இல்லையா. அம்மா ஏன் அப்ப சொன்னாங்கன்னு அப்ப எனக்கு விளங்கல, ஆனா நான் தகப்பனான போது நான் ரெண்டு பிள்ளைகளை வச்சு மாரடிக்கும் போது என்ன மேய்க்கிறதுக்கு அப்புறம் 4 பேர் தேவைப்பட்டது. அப்ப நான் யோசிச்சு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துக்கிறேனப்பா, எனக்கு பின்னால ஒரு 3 CADs திரிவாங்க, இவன் இந்த பக்கத்தை போனா அந்த பக்கம் போனா அப்படி போனான்னு சொல்லி அம்மாவுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு, ரெண்டு பேருக்கு அதே வேலையா இருந்தது எப்பவுமே. அவ்வளவு திருதானம் பண்ணுவோம், பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்தா அதை எங்கட மூளையில எப்படி எங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம்னு அப்படி ஒரு யோசிக்கிறார்கள் நாங்கள். உங்களுக்கு தெரியுமா அந்த பெண்டில் ஊன்னு சொல்லி ஒன்றுக்கு தெரியுமா, இங்க எல்லாம் இப்ப எல்லாம் டிஜிட்டல் எல்லாம் வந்துட்டு அதுக்கு வந்து இப்படி ஒரு கம்பி இருக்கும், கீழே ஒரு வட்டமா ஒன்று தொங்கும், அது இப்படி போய் இப்படி வந்தா 1 செகண்ட், இப்படி போய் இப்படி வந்தா 1 செகண்ட் அப்படியே ஆடிக்கொண்டிருக்கும். அப்ப ஒரு நாள் தெரியாதனமா எங்களை சயின்ஸ் மாஸ்டர் சொல்லிட்டார், அதனுடைய நீளம் கூட கூட அது வந்து ஸ்லோவா ஆடும் சரியா, அதனுடைய நீளத்தை குறைக்க குறைக்க அது வேகமா ஆடும்னு சொல்லி. நல்ல கரும்பு கிடைச்ச கதையா போச்சு எனக்கு. சரி, மணிக்கூட்டை இப்படி சுத்தி விட்டா பிடிச்சிடும், இது ஒரு பிளான் பண்ணி 1 கிழமைக்கு முதலே அதை ஷோட் பண்ணியாச்சு சரியா. அவ்வளவு வீட்டுல அந்த நாட்கள் வீட்டுல 1 மணிக்கூட தான் இருக்கு, அப்ப அது கொஞ்ச நாள் ரேடியோ எல்லாம் எப்பவுமே போட மாட்டாங்க, எப்பவாவது இருந்துட்டு நியூஸுக்கு போடுவாங்க அப்படி இப்படி போடுவாங்க. அப்ப அது ஓட வலிக்கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் 5-10 நிமிஷம் ஸ்பீடா ஓடி ஓடி 1 மணித்தியாலம் ஸ்பீடா ஓரளவுக்கு வந்துடுது சரியா. எனக்கு இது டியூஷனுக்கு போறதுக்கு முதல்ல நேரம் ஆயிட்டேன்னு காட்டிட்டு போய் அங்கிருந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு சரியா, தெரியாதனமா ஒரு நாள் ரேடியோ போட்டுட்டாங்க, அது எது ஒரு நேரம் சொல்ல, வீட்டு மணிக்கூட 1 நேரம் சொல்ல சரியா. கொஞ்ச நேரத்தில் முதல் சிஏடி யாரா இருப்பாங்க, கூட பிறந்த சகோதரன் தான் முதல் CAD. அவர் வந்து நிற்கிறார், நான் கிரவுண்ட்ல இருந்து விளையாடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, டேய் அண்ணாடா அண்ணாடா என்ன அண்ணாடா அண்ணாடா பார்த்தோம் அங்க அண்ணா நிக்கிறார். அங்கெல்லாம் பேச்சுவார்த்தை இந்த மாதிரி எல்லாம் கத்த மாட்டாங்க, சைகையிலே காட்டி வீட்டை கொண்டு போய் தான் பேசுவாங்க. சரி, ஆக எங்களுக்குன்னு ஒரு அறிவு வரும்போது ஏதோ ஒரு வழியில எல்லாம் நாங்கள் அதை பாவிக்க வெளிக்கிறோம் இல்லையா. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். வேதம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் வந்து தம்முடைய வெளிச்சமாகிய அறிவினூடாக குறுக்கு புத்தியிலே மனுஷன் போகாதபடிக்கு தமண்டையில வருவதற்கு இருக்கிற ஒரே ஒரு சுத்த வழி அதுதான். சுத்தமான களங்கமில்லாத ஞானப்பால் இந்த வேதவசனம், இந்த வேதவசனத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கு அவருக்கு நல்ல ஒருவர் கிடைத்தார். யாருன்னு சொல்லி சொன்னால் அவர் தான் சத்திய ஆவியானவர் இல்லையா. அந்த சத்திய ஆவியானவர் வந்து மூன்று காரியங்களை அடிப்படையாக சொல்லுகிறார். தயவு செய்து என்னோடு கூட அந்த மூன்று காரியங்களை நாங்கள் வேகமாக தியானித்து நாங்கள் இந்த வெளிச்சத்தை குறித்து கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு முதல் பக்கத்திலேயே திருப்பிக் கொள்ளுங்கள், அதே 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க.
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சத்திய ஆவியானவர் வந்து என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால், வந்தவர் செய்யற ஒரே ஒரு வேலை மூன்று காரியங்கள் செய்கிறார். அந்த மூன்றையும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். சுவிசேஷகம் இந்த மூன்று காரியங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒரு தேவ செய்தி எப்பவுமே இந்த மூன்று காரியங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது இல்லையா. தேவனை கிட்டி சேருகிற அந்த தன்மைகளுக்கு இந்த மூன்று காரியங்களும் அவசியமாக இருக்கிறது. இது ஒரு முக்கோண பரிமாணம். திருத்துவமுள்ள தேவன் தன்னுடைய முப்பரிமாணத்தை இந்த மூன்று வசனங்களுக்குள்ளாக மூன்று காரியங்களுக்குள்ளாக விளக்குகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், பாவம் நீதி நியாய தீர்ப்பு சொல்ல வேண்டிய விதமாய் சொல்லுகிற விதமாய் அதை சொன்னால் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். சொல்லப்படுகிற ஓடரை கவனியுங்க, மாத்தி சொன்னீங்கன்னாலும் பிழைச்சு போயிடும். அநேகம் பேர் நியாய தீர்ப்பிலேருந்து தோங்குறது சுவிசேஷம் சரியா. நியாய தீர்ப்பிலேருந்து தோங்கினா அதெல்லாம் சொல்லி முடியும். அவங்க கேட்கறான், நீ இப்ப என்னதுக்கு இதை சொல்ற என்னட்ட, ஏன்னா அவர் பாவம் தனக்கு இல்லையென்ற ஒரு கெஃபியூல்ல இருக்கிற ஒரு ஆள், என்னட்ட பாவம் இல்லையே, நான் யாருக்கு என்ன தீமை செய்தேன், இப்பேர் என்னட்ட நரகத்தை பத்தி என்கிட்ட வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாய், அத பாவம் செய்யறவன்கிட்ட சொல்லு சரியா. ஏன்னா அவர் அல்கோஹல் குடிச்சிருக்க மாட்டார், சிகரெட் பத்தி இருக்க மாட்டார், ட்ரக்ஸ் எடுத்திருக்க மாட்டார், வேற எதுவும் செய்யிருக்க மாட்டார், வெத்தல பீடா ஒன்றும் போட்டிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாவியா இருப்பார். அப்ப அவர் கேட்பார், அட இதெல்லாம் சொல்ல வேண்டியது அவனுக்கு இல்லையா, ஏன் என்னட்டு வந்து சொல்லி கொண்டுக்கிறாய், நீ நான் தானே நல்லவனாச்சே இல்லைங்களா. அதனாலதான் சத்திய ஆவியானவர் முதல்ல சொல்றது மனுஷனுக்கு பாவம், முதலாவது பாவம் அண்டா என்னன்னு தெரியணும். ஒரு உதாரணம் சொல்றேன் கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை சிறு வயதிலிருந்தே கை கொண்டு கடைபிடித்த ஒரு வாலிபனை பற்றி வேதம் சொல்லுகிற கதையை நீங்க அறிந்திருப்பீங்க. இயேசுட்ட வந்து துக்கமா போன ஒரே ஒரு ஆளும் அவனா தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். துக்கமுகமாய் போன ஒரே ஒரு ஆள் அவன் தான். வேதத்தின்படி பார்த்தா, எழுதியிருக்கிறபடி பார்த்தா, அவன் சொன்னா சின்ன வயசுல இருந்தே நான் அதை கடைபிடிக்கிறேன், இயேசுவும் அதை இல்ல இல்ல அப்படி நீ பொய் சொல்றன்னு சொல்லல, அவருக்கும் அது தெரியுது, அவரும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தை விட்டுவிட முடியாத ஒரு பாவம் அவனுக்குள்ள இருக்கிறதை பாருங்க. அதை அவன் பாவமா கூட பார்க்க இல்லைங்களா. அதான் அந்த பிரச்சனை. அநேக நேரங்களில் நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை பாவமாக பார்க்கிறதில்லை. சேர்ச்சிக்கு வாரன், உபவாசிக்கிறன், ஜபிக்கிறன், திருவிருந்து எடுக்கிறன், தசமபாகம் கொடுக்கிறன், காணிக்க கொடுக்கிறன் இல்லையா, வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் செய்கிறேன் நான், அப்ப நான் பாவி இல்லை அப்படி என்ற ஒரு உணர்வுக்குள்ள வந்துடுறேன். அப்படி இருந்தாலும் கூட அதுக்கு மேற்பட்ட பாவங்களும் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா. அதனாலதான் தேவன் மனந்து முன்னுக்கு வைக்கிறார், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதை மறந்துட்டேன் பாருங்க சரியா. பரிசுத்த அந்நிய பாஷை இருக்கு, எதை வேணா நீங்க சொல்லிக் கொள்ளுங்க, சாகும் வரைக்கும் நாங்க பாவியா தான் இருக்கிறோம். கடைசி நிமிஷத்துல மறுரூபமாக்கப்பட போறோம். அது நிலைச்சிருந்தா, அதுவும் நிலைச்சிருந்தா தான், நிலைச்சி இல்லாட்டி அந்த நேரத்தில் கூட கீழே விழுந்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் சொன்னாரு, உம்மது நாமத்தின் நிமித்தம் விரட்டினோம், கத்தினோம், கூத்தாடினோம், எல்லாம் உம்மட நாமத்தின் நிமித்தம், எங்கட பேரை கூட போடல நாங்க அதுல. அவசனம் இப்படி ஒன்று நடந்ததாவே இந்த காதுக்கு வந்து சேர இல்லை. நீங்க எல்லாம் யாருப்பா? அங்கதான் அங்க சபை வச்சிருந்தோம், அங்க சுவிசேஷம் சொன்னோம், அங்க எழுப்புதல் கூட்டம் நடத்தினோம், அங்க புளியாணியில் எழுப்பினோம், எனக்கு தெரியாது. ஆக முதலாவது பாவம். பாவம் என்னன்னு சொல்லி சொல்லாட்டால் தெளிவு வராது, அதுக்கு பிறகு எதுவுமே செய்யலாது. அதான் அவசனம், வியாதி உள்ளவனுக்கு தான், புனியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவைன்னுட்டா. உங்களுக்கு வயர்த்தம் இல்லைன்னு சொன்னா நீங்க டாக்டர் போக தேவையில்லை. அநேகம் பேருக்கு ஆஸ்பத்திரி போனா அப்புறம் தெரியுது என்னென்ன வருத்தம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறீங்க. இதாங்க உண்மை. இப்ப நானும் இந்த கண்ணாடி போடாத வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியுதுன்னா இருந்தேன். நானும் வர வர பெரிய பெரிய பைபிளா வாங்கிக்கொண்டே வந்தேன். பிறகு பார்த்து இதை விட பெரிய பைபிளா வாங்கிக்கொண்டு தெரியல எல்லா இடமும். இதுக்கு பிறகு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு வாகனம் தேவை. பிறகு சேசாம கண்ணாடியை போட்டு அந்த உண்மையை ஒத்துக்கொள்வோம். சரியா? கண்ணாடியை போட்ட அப்புறம் தெரியுது, ஓ இவ்வளவு குருடனா இருந்திருக்கிறாய் நீ என்று. சரிதானா? அதே மாதிரிதான் எங்களுடைய குறைகளை நாங்கள் குறைகளாக பார்ப்பதில்லை. வேதம் என்கிற இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா தான் சில நேரங்களில் தெரியுது, ஓ இப்படியான குறையெல்லாம் எனக்கு இருக்கு. நாளைக்கு அவர் வந்து சொல்லும் போது எனக்கு தெரியும், ஆ பிரதர் உங்களுக்கு இப்படி ஒரு குறை இருக்கு, நீங்க ரொம்ப பாடி விடுறீங்க பிரதர், கவனம் பாருங்க, கிறிஸ்தவ பிள்ளை இப்படி பாடி விடக்கூடாது. சரி ஓகே. சரியா? என்ன நீங்க உம்மன் ஒன்றே இருக்கிறீங்க, இன்னொரு ஆள் வந்து சொல்லும், கிறிஸ்தவன் என்ற சந்தோஷமே உங்களோட முகத்துல காண இல்லை. ஞாயிற்றுக்கெல்லாம் வரைக்க கூட ஒரு சந்தோஷம் இல்லை. ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்ற உடனே மகிழ்ச்சியாய் போனோம். ஏன் தெரியுமா? அதுல மகிழ்ச்சியா போறதுல ஒண்ணும் இல்லை. ஏன் சபையில வந்து அநேக பேர் துக்கமோகமா இருக்கிற காரணம்டா, தாவீது சொன்னார், ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தில் உங்களுடைய கிருபைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சொன்னார். உங்களுடைய ஆலயத்தில் வந்து என்ன செய்யறோம்? உம்முடைய கிருபைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டில் செய்ய வேண்டிய போய் செய்ய வேண்டிய வேலைகளை யோசிச்சு கொண்டிருக்கிறதும் அல்ல, சரியா, இனி நடந்ததை குறித்து யோசிச்சு கொண்டிருக்கிறதும் அல்ல, நீர் எங்களை இந்த நேரம் வரைக்கும் எவ்வளவு நேரம் என்னை எவ்வளவு அழகாக எவ்வளவு கண்ணின் மணி போல என்னை காத்து வந்தீர் என்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உடனே சந்தோஷம் வரும் எனக்கு இல்லையா? அநேகம் பேருக்கு அந்த சந்தோஷம் வராதுக்கு காரணம் ஆண்டவருடைய கிருபைகளை தியானிக்கிறது இல்லை. ஆலயத்துல வந்திருந்து வெள்ள வந்துட்டீங்களா ஒரு பத்து நிமிஷம், அதை யோசிங்க. அந்த கிழமை முழுக்க ஆண்டவர் உங்களை எப்படி அற்புதமாக நடத்தினார், எப்படி கண்மணி போல காத்து கொண்டு வந்தார்ன்றதை யோசிங்க. பாருங்க, முதலாவது காரியம் வேகமாய் போகலாம். முதலாவது காரியம் பாவம். அந்த பாவத்தை குறித்து ஏன் அவர் பேச வேண்டும் என்பதை குறித்து அந்த ஒன்பதாவது வசனம் சொல்லுங்க.
அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும்.
ஹலலுயா. அதாவது பாவம் எப்படி வந்துதான், இது அநியாயமா இருக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாகிய நான் எப்படி பாவியா இருக்க முடியும், எப்படி நான் அவரை விசுவாசிக்கலன்னு சொல்லலாம்? ஆண்டவர் சொல்றார், நீங்க என்ன விசுவாசிக்கல, நீங்க கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்ளுங்க, நீங்க விசுவாசின்னு சொல்லிக் கொள்ளுங்க, ஆனா உண்மையிலேயே என்ன செய்யல, நீங்க என்ன விசுவாசிக்கல. விசுவாசியாத போது அதுக்குரிய காரணம் தடையா இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? முழுமையாக எங்களால விசுவாசிக்க முடியல, அல்லது ஆண்டவரை ஏன் எங்களால விசுவாசிக்க முடியல என்றால் அதுக்கு வேதம் சொல்லுகிற ஒரே காரணம் தடையா இருக்கிறது, பாவம். ஏதோ ஒரு பாவம், நூறு பாவம் முதல்ல இருந்தது, 99 பாவத்தை விட்டுட்டேன், நல்லது, 99 பாவம் போயிட்டு தான், நல்லது. ஆனால் அந்த ஒரு பாவம் போகாத, அந்த ஒரு பாவம் தடையாக இருக்கிறது, அதுதான் விசுவாசிக்காதபடிக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே இடைஞ்சலாக இருக்கிறது. அந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியல. வசனம் தெரியும் எனக்கு, வாக்கு தத்தமா வாங்கி அடுக்கி அடுக்கி வச்சிருக்கிறேன், ஆனா அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாது என்ற ஒரு சந்தேகம், ஒரு அவிசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்குள்ளே இருக்கிற பாவம், வேற யாருமே இல்ல, பாவம். என்ன பாவம்? சில வேளையில் அது சந்தேகமா இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தார்? உனக்கு ஏற்ற காலத்திலே ஒரு குமாரன் இருப்பான், உன்னுடைய சொந்த குமாரன், உனக்கும் தெளிவா சொல்றார், உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற ஒரு குமாரன், அவனே உன் கற்ப பிறப்பு, அவனே உன் சுதந்திரவாளி, அவனை கொண்டுதான் நட்சத்திரங்களைப் போலான சந்ததியை உருவாக்கப் போகிறேன். ஆபிரகாம் என்ன செய்து, ஓ இது ஜோக் ஆஃப் தி இயர், இந்த வருஷத்தினுடைய முதல் பெரிய பகுதி இதுதான் அப்படின்ட்டு இருந்துட்டார் அவர். சரியா, அவிசுவாசம். ஆனா ஆண்டவர் சும்மா எல்லாம் சொல்றவர் இல்ல. பார்த்தார் 20 வருஷம் ஆச்சு, ஆபிரகாமுக்கு அறிவு வர இல்ல. அவன் அபிமேலைக்கு வந்து சாராயை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான். என்ன நடந்தது? சாராளை அழகுள்ள ஸ்திரீ என்று கண்டு, இவர் சாராள், சரீரம் செத்த சாராள், கிளவி சாராள், என்ன கூட ஒரு வயசு குறைஞ்ச சாராள், மலடி சாராள், ரெண்டு இவர் ஒரு அவிசுவாச பாட்டே பாடிக்கொண்டிருந்தாரா என்னவோ தெரியாது. அவன் வந்து பிக்கப் பண்ண அப்புறம் இவருக்கு அறிவு வந்து, அட எந்த பஞ்சாதியும் வடிவா இருக்கிற பஞ்சாதி என்று காண்ட ஒரு தண்டுக்கிறான்ப்பா. அதுக்கு பிறகு திருப்பி கூட்டின்னு வந்த அப்புறம்தான் விசுவாசத்திலே வல்லவன். சில நேரங்களில் எங்களுக்கு உணர்வு வர்றதுக்கு, எங்களுக்கு வாக்கு திட்டத்தை குறித்து சில நம்பிக்கை வர்றதுக்கு சில காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு. சில நஷ்டங்கள் வந்தா தான், சிலவளை நாங்க புத்தி தெளியுமா இருந்தா நஷ்டங்கள் வரத்தான் செய்யும். எனக்கு வழங்குதா? நீங்க சிரிக்கிறக்கான்னு சொல்லல, யோசிங்க. வாக்கு தத்துவத்தை குறிச்சுதான் அறிவு எனக்கு வரையில்னா அறிவு வரப்பண்டவர் ஆண்டவர், சும்மா தாரதில்ல. ஆண்டவர் சொன்னாது என்னோட வாழ்க்கையில நடக்கும். நான் சாராளுடைய மெடிக்கல் செக்அப் பற்றி நான் யோசிக்கலைங்க. நான் என்னுடைய பயோடாட்டினை பற்றி நான் சொல்ல இல்ல. எனக்கு இருக்கிற வருத்தத்தினுடைய எதை குறிச்சு என் ஆண்டவர் என்னோட டாக்டர் என்ன பற்றி கதைக்கிறத பற்றியும் சொல்ல இல்ல, என்னை பற்றி அனலைஸ் பண்றதை பற்றியும் சொல்ல இல்ல. எனக்கு வாக்கு தத்துவம் தந்தவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படிப்பட்ட வாக்கு தத்துவமா இருந்தா என்ன? உங்களுக்கு தந்த வாயின பாஸ்டர்னு புலியான வாக்கு தத்துவத்தை தந்துட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறீங்களோ? பாஸ்டர் தர இல்ல, ஆண்டவர் தந்திருக்கிறார். மற்றவர்களே சிறுவழியில உங்களோட விசுவாசத்தை தடக்குவார்கள். எப்படி தெரியுமா? இது என்ன இவனுக்கு கிடைச்ச இந்த வாக்கு தத்துவம், அல்ல இது என்ன வாக்கு கிடைச்ச இந்த வாக்கு தத்துவம், நான் யார் மற்றாக்களை குத்தி தீர்ப்பு சொல்றதுக்கு? சரியா, ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவர் எதிர்காலத்தை பார்க்கிறார். நீங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கிறீங்கன்னு பாக்கல, அவர் தான் எப்படி சொன்னார், பராக்கிரமசாலியே என்றார். யார பார்த்து சொன்னார்? யார பார்த்து சொன்னார்? ஒளிஞ்சி ஒரு மூலையில நின்று போர் அடிச்சு கொண்டிருக்கிற கிதியோனை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பயந்தாங்கொழிய பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே. ஏன்னா அவன் தான் பராக்கிரமசாலி. ஒரு தண்டு, ஒரு வாள், ஒரு ஈட்டி இல்லாம வெறும் பானையும் பந்தத்தையும் வச்சு ஒரு ஒரு கூட்டத்தையே கலைச்சிட்டான். சரியானா இல்லையா? அவதான் எப்படிப்பட்டா, ஒரு கொஞ்ச பேரை, ஒரு 300 பேரை கொண்டு போய் அவ்வளவு பெரிய பேரை கலைச்சிட்டாங்க. இந்த நரி ஊழ விடுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி செய்து கலைச்சிட்டாங்க. ஒரு ரத்தம் சிந்த இல்ல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பராக்கிரமசாலியாய் பார்த்தால் மற்றவர்களுக்கு என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை பராக்கிரமசாலி என்று காண்கிறார். சந்தேக பேரொழியா இருந்த பேதுருவை பார்த்து சொன்னார், உன்னை பாறையாயிருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன். மனந்தளம் என்னவன் தான், அடிக்கடி பயப்படுகிறவன் தான், அடிக்கடி முன் யோசனை உள்ளவன் தான், அடிக்கடி ரெண்டு விதமா யோசிக்கிறவன் தான், என்னை பற்றி மட்டும் சிந்திக்கிறவன் தான் சில வேளையில. ஆனால் கர்த்தருடைய பார்வை என்னை பாறையாக பார்த்தது. கர்த்தர் என்னை சபையின் அடித்தளமாய் பார்க்கிறார், அவர் கட்டுவார். ஹல்லேலூயா. சிறு கூட்டம் என்றா என்ன? சிறு பூச்சி என்று மற்றவர்கள் சொன்னா என்ன? சிறுமைப்பட்டவர்கள் என்று மற்றவர்கள் உங்களை பார்த்தால் என்ன? கர்த்தருடைய வெளிச்சம் போக்கசிங், அவருடைய போக்கசிங் எப்படி இருக்குன்னு கேள்வி. வேத வசனம் உங்களை எப்படி வழிகாட்டு என்பதுதான் கேள்வி. உங்களோட வாழ்க்கை எப்படி அது எதிர்நோக்குதுன்னு தான் கேள்வி. அதுக்கு உதவியாக பரிசுத்தாவியானவர் வருகிறார். அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளாய் உங்களை நடத்துகிறார். பாவம், பிரியமானவர்களே, பாவம் அதை நாங்கள் தேடி அலச வேணும். முடிஞ்சது, இவ்வளவுதான் பாவம், என்ன வேற இல்லைன்னு சொல்லாதபடிக்கு அன்றாடம் 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 இந்த வேத வாசனம் வாசிப்பு மிக முக்கியம் என்று சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏனென்றா அதுதான் என்னை உணர்த்துகிறது, அதுதான் என்னை உயிருள்ளவனாக்குகிறது இல்லையா? அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னில இருக்கிற குறைகளை, என்னில இருக்கிற பயங்களை, என்னில இருக்கிற பாவங்களை. பாருங்க அந்த அதுலயே பதினாறுலயே 9 வாசிங்க இல்லையா, விசுவாசியாதபடியினாலே இந்த வாசி பாருங்க. அதே இதுல யோவான் 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க இருக்கா, 5 அதிகாரம் 38 வசனத்தை வாசிங்க. ஒன்று,
அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை.
அது என்னவாம், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினாலே அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. பாவம் இடம் எப்படி வந்து சேர்ந்து தெரியுமா, பாவத்தை எதனால அறிய முடியல தெரியுமா, அவரை விசுவாசிக்கல சரியா, அதனால அந்த வசனம் உங்களை நிலை கொண்டு இருந்து உங்களை அடையாளம் காட்ட முடியாம போயிடுச்சு. இப்ப 12 35-36 வாசிங்க அதே யோவான்ல.
அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னது என்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும் படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார்.
கவனியுங்க, இயேசு சொல்றத கவனியுங்க, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கு சரியா. ஆண்டவர் பொதுவா சொன்ன ஒரு காரியத்தையும் சொல்றேன், அதை தவிர தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவருக்கு இருக்க வேண்டிய காரியத்தையும் சொல்றேன். ஆண்டவர் பொதுவா சொன்னார், இன்றைக்கு இருக்கிற வேதம் ஒரு நாளைக்கு தடை பண்ணப்பட்டு போகும், அப்ப வேதத்தை தேடி அலைவாங்கன்னு சொல்லி. அது ஒரு நாள்ல வந்துட்டு போட்டும், அது எப்ப நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஒளி உங்களோடு இருக்கிற காலங்கள் கொஞ்சம்தான், என்னோடு இருக்கிற காலங்கள் கொஞ்சம்தான், எனக்கு எவ்வளவு காலம் அருளப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த ஒளியை குறித்து நான் சந்திக்கிற வேலை கொஞ்சம்தான். ரெண்டபடி நாள் ஏன்னு சொன்னால், சில வேளையில எனக்கு கண் மந்தமா போலாம், ஃபுல்லா அவுட்டா போலாம், நான் வேதம் வாசிக்கலாம போயிடலாம் சரியா, அல்லது எனக்கு மூளை பேதலித்து போகலாம். இன்னைக்கு நான் வேலை செய்யற இடத்துல ஒரு அல்சைமர், புரியுதுங்களா உங்களுக்கு, அல்சைமர் என்று சொல்றது மறதி சரியா, அது ஒரு வியாதி சரியா. அல்சைமர்னு சொல்றது ஒரு விதமான வியாதி, மறதி என்கிற வியாதி. அநேகர் வெட்கப்பட்டு பெரிய பெரிய பணக்காரர்கள் அறிவாளிகள் எல்லாரையும் தாக்கிட்டு சரி, அநேகர் வெளியில சொல்ல வெக்கத்துல சரியா. இப்ப இந்த மூமெண்ட்ல இருந்து அடுத்த மூமெண்ட்க்கு தெரியாது அவங்களுக்கு. சில பேர் துண்டு எழுதி வச்சுதான் வாழ்றாங்க, வீட்டுக்குள்ளேயே வாழ்றாங்க. அப்படிப்பட்ட சில பேர் எல்லாம் இப்ப இப்பதான் கொஞ்சம் ஓபனா கதைக்கிறாங்க. அப்ப அப்படியான ஒரு குரூப்புக்கு தெரப்பி செய்யற மாதிரி அங்க அந்த மியூசியம், ஆர்ட்ஸ் மியூசியம் என்றபடினால அங்க கூட்டின்னு வருவாங்க சரியா. ஒரு சிலர் வயசானாக்கள் இருப்பாங்க, ஆனா ஒரு சிலர் 50-60 இருப்பாங்க. அது பார்க்க பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி நான் யோசிச்சேன். நான் அப்ப இவங்களுக்கு கூட அது வந்துட்டுதா. ஆக அந்த வியாதி முந்தின காலங்கள்ல ஒரு கருத்து இருந்தது, நல்லா வயசாயிட்டா தான் அது வரும்னு சொல்லி. இப்ப அப்படி இல்லை, இப்ப எப்பவும் வரலாம், யாருக்கும் வரலாம் சரியா. என்னபடினால ஓலி உங்களிடத்துல கொஞ்ச காலம் தான் இருக்கு. எனக்கு மூளை பிசகாம ஒழுங்கா இருக்கிற காலம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. வாசிச்சு ஒழுங்கா கிரகிச்சு கொள்ற அறிவு என்னிடத்துல எவ்வளவு காலம் தங்கும்னு தெரியாது. அதனால அது வரைக்கும் நான் என் டைம் ஸ்பீடா நான் செய்யணும், இல்லாட்டி எனக்கு தெரியாது, எனக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸ் எவ்வளவுன்னு தெரியாது. அதான் ஆண்டவர் சொல்றார், ஒளி இன்னும் கொஞ்ச காலம் உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடி கேட்டால் இருளில் இருக்கிறவன் தான் போகிற இடம் என்னது அறியான். இந்த வேதவசனம் இல்லாட்டில், இந்த வேத ஆலோசனை உங்களுக்கு இல்லாட்டில் நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க செய்யறெல்லாம் சரிமா இருக்கும், உங்களோட நிர்வாணம் தெரியாது, உங்களோட அலங்கோலம் தெரியாது, உங்களோட உங்களுக்கு மேல இருக்கிற வியாதிகள் தெரியாது, எங்களுக்கு மேல இருக்கிற கேவலங்கள் தெரியாது. ஏன்னா இருள இருக்கிறோம், இருள இருக்கேக்க என்ன தெரியும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கோமாளி மாதிரி இருந்தாலும் தெரியாது, யார் சுட்டி காட்டுறது, எந்த பிள்ளைகள் அதுல அப்படி இருக்கு இதுல அப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு யாருக்கு ஒரு தினம் இருக்க மாட்டேன், எல்லாரும் இருட்டுக்குள்ள இருக்கிறோம். ஆக அது இருக்கும் வரைக்கும் சரியா போகிற இடம் என்னன்னு தெரியாது. 36 வசனம் சொல்லுது, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருக்கும். இந்த வசனத்துல விசுவாசமாயிருக்கணும், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசமாயிருக்கணும் என்று சொல்லுகிறார். ஏன் சொன்னால், பாவம் உங்களுக்கு நடுவில் வந்து விடாதபடிக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த வெளிச்சம் உங்களுக்கு வேண்டுமா இருந்தால் பாவம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடாது, இருந்தால் அது என்னை உங்களையும் அந்த வெளிச்சத்திலே நடக்க விடாது. அதுதான் முதலாவது பாவத்தை விளக்குகிற தன்மை. பாவம் ஓரளவுக்கு எடுபட்டாதான் அடுத்த ஸ்டெப், யோவான் 16:10 வாசிங்க. ரெண்டாவது காரியம் என்ன?
நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும்.
இப்ப ரெண்டாவது முதலாவது பாவம், நீங்க என்ன விசுவாசிக்காதபடினால உங்களுக்குள்ள பாவம் இருக்கு, அதான் என்ன விசுவாசிக்காதபடிக்கு உங்களையும் என்னையும் தடுக்குது. ரெண்டாவது காரியம், நீங்கள் என்னை காணாதபடியினாலே நீதியை குறித்தும். ஏன்னா என்னை காண்டாதான் நீங்க நீதியா செய்யலாம். இயேசுவை காண்கிறவன், இயேசுனுடைய அந்த தரிசனம் இருந்தாதான் நீதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சரியா? வேதம் சொல்கிறது மனுஷருடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீதியா இருக்கிறேன்னு சொல்லி யாரும் யோசிக்கலாம். சரியா? நான் நீதியா நடக்கிறேன்னு நினைக்கலாம், அது நீதியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு உதாரணம் சொல்றேன், விபச்சாரம் செய்த ரெண்டு பேரை ஊடுருவ குத்தினது ஒரு நாட்கள்ல நீதி என்று சொல்லப்பட்டது. கையும் களவுமா பிடிபட்ட விபச்சாரம் செய்த அதே ஒரு ஆளை உங்கள எவன் முதல்ல பாவம் செய்யாதிருக்கிறவனோ அவன் கல்லறியட்டும் என்று சொன்னது அதுவும் அதே தேவன் தான். சரியா? இப்ப தேவ நீதி எதன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. எப்படி நியாயம் தீர்க்க போறீங்க? ஈட்டி எடுத்து கொண்டு போய் குத்த போறீங்களா? அல்ல, சரி ஈட்டி வேண்டாம், அது கொஞ்சம் புருட்டாலா இருக்கு, கல்லறிவோம் என்று சொல்றீங்களா? எது தேவ நீதி? சரியா? என்றபடினால இயேசு இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் சரியாக நிதானிக்கலாம். ஒரு காரியத்தை குறித்து தீர்ப்பு சொல்றதுக்கு, ஒரு ஆளை குறித்து கணிக்கிறதுக்கு, ஒரு ஆளை கோபிக்கிறதுக்கு, அல்லது ஒரு ஆளை மன்னிக்கிறதுக்கு, உங்களோடும் என்னோடும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் இல்லாவிட்டால் தேவ நீதியை நானும் நீங்களும் நடப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானம் செய்கிறதா இருந்தாலும், நன்மை செய்கிறதா இருந்தாலும், ஒரு ஆளுக்காக ஜெபிக்கிறதா இருந்தாலும், ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும், தேவனுடைய சித்தமா அதென்று தெரிந்து கொள்றதுக்கு ஒரு தேவ நீதி வேண்டும் எனக்கு உங்களுக்கு. இல்லையா? தேவநீதி எல்லாம் தேவநீதி என்று சொல்லக்கூட, உதவி செய்யறது எல்லாம் தேவநீதியா? உதவி செய்கிறது எல்லாம் தேவநீதியா? இல்லையே, சில நேரங்களில் இதா இருக்காதே. அன்னைக்கு ரெண்டு பேர் தப்பி பிழைக்கிறதுக்காக தாசி வீட்டில் போய் ஒழிச்சிருந்தாங்க. சரியா? அதுக்காக தாசி வீட்டில் போய் ஒழிக்கிறது நீதி என்று சொல்றதா? உதாரணத்தை எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடாது. சரியா? தேவ நீதி வித்தியாசப்படும். சரியா? ஆண்டவர் ஒரு வாய்ப்பாடை வச்சுட்டு போயிடல இங்க. சரியா? நடுவும் சொல்றதுதான், ஆண்டவர் ஒரு வாய்ப்பாடை வச்சுட்டு போயில, இதன்படி இப்படி அப்படி அப்படி அப்படின்னு சொல்லாத. ஏனென்றால் அவர் நீதி ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யக்கூடாது என்றவர் தான் வந்து சொன்னார். ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் பிதாவா இருக்கிறார்னு சொன்னார். அது வரைக்கும் எத்தனை வருஷம் ஞாயிற்றுக்கிழமையை பற்றி இப்படி சண்டை பிடிச்சு கொண்டாங்க? ஏன் சொன்னா தெரியுமா? அதை ஞாயிற்றுக்கிழமையில சொஸ்தமாக்குகிறது சரியா? இதான் அவங்களோட குற்றச்சாட்டு. சரி, அவர் சொன்னார் ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். ஏனண்டா இந்த முறப்பாடு பண்ணது திங்கக்கிழமையும் போய் அவங்கள சுஸ்தப்படுத்தாதது. சுஸ்தப்படுத்த நினைக்கிறீங்களா? அவைக்கு குற்றப்படுத்தத்தான் தெரியும். சரியா? அவ குற்றப்படுத்துறதுக்காக மாத்திரம்தான் வச்சுக்கு வர்றது. சரி, திங்கக்கிழமை உதவி செய்யறது. சரி, அவ போன திங்கக்கிழமை நீ உதவி செய்திருக்கலாமே அந்த சகோதரிக்கு, கூனலா இருந்தாவே. போன கிழமையும் கூனல தானே வந்துட்டு போனவா? ஞாயிற்றுக்கிழமை கண்ட, சரி ஓய்வு நாள் செய்யக்கூடாது. திங்கக்கிழமை போய் அந்த சகோதரிக்கு ஜெபிச்சு அந்த கூனலை நிமித்திருக்கலாமே, சூம்பின கையை சொஸ்தப்படுத்தி இருக்கலாமே. செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாது. சரி, செவ்வாய்க்கிழமை உதவி செய்யிருக்கலாமே. சில பேர் சொல்லி ஐயோ நீங்க எனக்கு சொல்ல இல்லை, சொல்லி இருந்தா நான் செய்திருப்பேன். சரி, இப்ப செய்யுங்க. பாஸ் பண்ணி பாஸ் சொல்ற, நாங்க உடுப்பு அனுப்புறோம். பட்டாய் விட்டு கொண்டு இருந்துட்டு ஆகஸ்ட்ல செப்டம்பர்ல வந்து பாஸ்டர் நீங்க முந்தையதே சொன்னீங்க இல்லையா உடுப்பு அனுப்புறேன்னு சொல்லி, என்ன மாதிரி கொண்டு தரவா? பாஸ்டர் கப்பல் போய் கப்பல் திரும்பி வந்துட்டு அடுத்த ட்ரிப்புக்கு ரெடியா? ஐயோ பாஸ்டர் சொல்லாம விட்டுட்டீங்களே, அனுப்பி இருப்பேன். ஏன் இவன் செலவை பட்டு இப்ப அனுப்பு, கப்பல் போய் கொண்டா இருக்கு, எங்களை பார்த்து கொண்டுக்கிறாய் இல்லைங்களா? நீதி என்றைக்குமே செய்யும். தேவ நீதி, தேவ நீதியை செய்யறதுக்கு என் மனம் திறக்குவோம். ஆண்டவருடைய அன்பு என் இதயத்திலே ஊறுமாயிருந்தால் பார்க்கும்போது கண்ணால ஓடும். அவர் சொல்றார், மாற்று வஸ்திரம் இல்லனா இப்ப இந்த உடனே இந்த கபோர்ட் எனக்கு அப்படி தரிசனமா வந்துரு. பாஸ்டர் அப்ப சொல்லிக்க, நீங்க என்ன நினைச்சீங்களோ எனக்கு தெரியாது, நான் உண்மையா சொல்றேன், ஆண்டவோட சமுத்திரன்னு பொய் சொல்ல இல்ல. பாஸ்டர் சொல்லும் போது உடனே என்னுடைய கபோட்ட ஆண்டவர் அப்படி கொண்டு காட்டினார், டக் 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 டக், கீழே ஏதோ இருக்குன்னு நினைச்சு கொண்டுக்கிற மூன்று மாதமா, அது என்னன்னே தெரியாது. சரியா, வழங்குதா? அநியாயம் இல்லையா? நான் செய்யற அநியாயம் இல்லையா? தெரியும், 365 நாள்ல இருக்கிற 30 நாள் வெயில் வார நாள்ல போடக்கூடிய உடுப்பு 4 காணும் சிலவுல. அங்க யாரோ தந்ததுன்னு கீழே, யார் தந்ததுன்னே தெரியல எனக்கு, வெக்கமா இருக்கு எனக்கு சிலவழியில. அப்ப அதெல்லாத்தையும் வாங்கி என்ன டைம் இது இருக்குன்னு சொல்றதுக்காகவா அந்த கபோட்? அந்த கபோட் ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்புல எனக்கு பக்கத்துல வந்து நின்று, ஆண்டவரே இவன் இவ்வளவு காரியங்களை பதுக்கி வச்சிருந்தவன், நீ பிரசங்கம் பண்ண பண்ண கேட்டுக்கொண்டே இருந்தவன், எடுத்து கொடுக்காம இருந்தவன் சொல்லி ஒரு நாளைக்கு சொல்லுமா இருந்தா எவ்வளவு வெக்கமா இருக்கும் எனக்கு. ஆண்டவர் சொன்னா, யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா இல்லையா? சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். எல்லாம் குற்றப்படுத்துற கேஸ் எல்லாம் ஆரண்டு கவனிங்க இருக்கா? ஏன்னா அவனவன் மனம் திரும்பிட்டான், அவனவன் நன்மை செய்தான், அவனவன் நீதி செய்தான், நானும் நீங்களும் தேவனுடைய ஜனம் என்று சொல்லி பேரெடுத்து சந்ததி என்று சொல்லி பச்செல்லாம் குத்தி கொண்டு இருக்கிறாக்க, நீதி செய்யல. ஆனா பரலோகத்துக்கு போகும்போது கையை தூக்கொண்டு இல்லைக்க, ரெண்டு கையும் தூக்கிடுவோம் நாங்க. பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது, வேத வசனம் மூலமா இங்க வந்திருக்குது ஐயா, உங்களுக்கும் வந்திருக்குது. அது ஆராய்ச்சி பண்ணும், என்ன செய்யுமா? ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும், பிடிக்கும். உள்ளத்தில் உள்ளவை கத்திருந்த ஆவி தீபமாக இருக்கிறது, மற்றவைக்கு தெரியாட்டிலும் அது தானே சர்ச் பண்ணி பார்க்கும். இந்த இருதயம் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கு? பிரசங்கத்தை சிரிச்சு கொண்டே கேட்டாலும் உள்ளுக்குல என்ன நினைக்குது? அதுக்கு தப்பி போறவன் ஒருவனும் கிடையாது, நானும் இல்ல நீங்களும் இல்ல. ஹல்லேலூயா. பாசிங்க என்ன காணாதபடி, அதுக்கு ஒரு காரணம் இருக்கே, அவர் அப்படி சொல்றாருன்னு சொல்லி பாருங்க. அதே யோபான்ல 5:19 வசனத்தை வாசிங்க. யோபான் 5:19.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் இவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனுக்கும் அந்தபடியே செய்கிறார்.
ஹல்லேலூயா. யார் சொன்னது? அதுவும் பாருங்க, அவர் சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே குமாரனும் செய்கிறார். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், பிதா அங்க செய்து காட்டுறார். பிதா பேதுரு வீட்டுக்கு போய் காய்ச்சல் இருக்கிற மாமியாருடைய கையை பிடிச்சி தூக்குறார். இயேசு அதை பார்த்துட்டு அவரும் போய் பிடிச்சி தூக்குறார். பாடையிலே கிடந்து மரணத்திலே போய் கொண்டிருக்கிற மனுஷனுக்கு பக்கத்திலே அழுது கொண்டு போற ஒரு விதவை தாயினே போய் பார்த்து பிதா அந்த மகனை கையை பிடிச்சி எழுப்புற மாதிரி ஒரு காட்சி. உடனே இயேசு போய் அவனை எழுப்புறார். பிதா செய்ய காண்பது எதுவோ அதையே குமாரன் செய்கிறார். வேற எதுவுமே அவர் செய்யல, தாமா சுயமா எதுவுமே அவர் செய்யல. அவர் சொல்றார், பிதா எனக்கு என்னத்தை காண்பிக்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். அதனாலதான் சொன்னார், நான் போக போறேன், நீங்கள் என்னை காணாதபடியினால. இப்ப இயேசு போயிட்டார், இயேசு இருந்தா இயேசு செய்யறதெல்லாம் பார்த்து நாங்க செய்யலாம். அவர் செய்கிறார், அவர் செய்கிறார், அவர் செய்கிறார்ன்னு சொல்லி இப்ப இயேசு போனபடினால அதுக்கு பிறகு நாங்க நீதி செய்யலாம போகக்கூடாது என்னதுக்காக அவர் என்ன செய்யறாராம், அந்த சத்திய ஆவிய அனுப்புறார். சத்திய ஆவியானவர் அதனால இயேசு இல்லாதபடியினால, இயேசுவை நானும் நீங்களும் கண்களால பார்க்க முடியாதபடினால, அவர் சொல்லி அல்லது அவர் செய்து நானும் நீங்களும் பார்த்து செய்ய வேண்டிய அந்த நீதிய எனக்கும் உங்களுக்கும் அவர் உணர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. வேதவசனத்தை வாசிக்கும் போது வேதவசனம் மாத்திரமல்ல, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் கூட உணர்த்தப்படுகிறது. சில வழியில நீங்க ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, அல்லது ஒரு மெசேஜ் கேட்பீங்க, உணர ஏவப்படுவீங்க, ஒரு செய்தி கேட்கறீங்க, இலங்கையை பத்தி கேள்விப்படுறீங்க. கேள்விப்பட்டோன்ன உடனே வசூத்த ஆவியான என்ன செய்யறேன்னு சொன்னா, உங்களோட இருதயத்தை ஏவுகிறார், உங்களோட இருதயத்தை தூண்டி விடுகிறார், அந்த அக்கினியை ஏவி விடுகிறார். எதுக்காக? நாங்கெல்லாம் ஒரு நாளைக்கு இலங்கையிலிருந்து வந்ததுனாக்கல்ல. இப்ப அங்க என்ன ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர்ல யார் உடுப்பில்லாம இருந்தா எனக்கு என்ன? எனக்கு அங்க சொந்தக்காரரே இல்ல, எனக்கு ஒரு சிநேகிதரையும் தெரியாது, என்னட்டுதான் இருக்கலாம். சரியா? ஏன்னா என்ன இருதயம் துடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்குரிய ஆக்கலங்க இல்லையே. இருந்தாலும் அது சொல்லும் போது என்னுடைய கண் கலங்குது இல்லையா, என்னுடைய இருதயம் வேகப்படுது, என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய ஐஸ்வர்யம் எத்த ஆண்டவர் எனக்கு காட்டுறார், உன்னிட்ட இவ்வளவு இருக்குன்னு சொல்லுது. எதுக்காக? அப்ப நான் என்ன செய்யணும்ன்றது அவர் எனக்கு வழங்கப்படுத்துறார். ரைட், இவ்வளவு இது வச்சு நீ வச்சுக்கிறியா? கேள்விப்பட்டு பேசாம இருக்க கூட குடு, காசோ பணமோ உடுப்போ என்னவோ. சரியா? அவர் காட்டைக்கு அது மிதமிஞ்சி அது இன்கம் டேக்ஸ் விட நல்ல ஒரு பினான்ஸ் ஆமது. ஆண்டவர் சொல்றார், சகேயுவே நான் உன் வீட்டில் வந்து ஒருக்கா வந்துட்டு போறேன். இவ்வளவுதான் சொன்னார். சுடன சகை உடனே விளங்கிட்டு ஹோல்ல இருந்து பின் வரைக்கும் எது எது தேவையில்லாம இருக்கிற சாமான் இல்லைண்டா ஒரு லிஸ்டே வந்துட்டு, ஆண்டவரே கொடுத்துடுறேன், நீர் உள்ள வர தேவையில்லை, நானே கொடுத்துடுறேன். நீரா வந்து வெளியில போட்டா எனக்கு அவமானம், நானா கொடுத்தா ஒரு புது பேர் கிடைக்கும். கொடுத்துடுறேன், நாளை தனியா கொடுத்துடுறேன் ஆண்டவரே, நீ வரவே வேண்டாம். வீடு எப்படி இருக்குன்றது ஆண்டவர் வர்றன்னு விளங்கிடும். இந்த வேதவசனம் அப்படிதான், இருதயத்துக்குள்ள வர போறேன்னு சொல்லிக்கு எங்களுக்கு விளங்கிடும். வெளியில தூக்கி போட வேண்டியது என்னெல்லாம் வச்சுக்கிறோம் வீட்டுக்குள்ள, என்னெல்லாம் தூக்கி கொடுத்துருவோம் நாங்க இல்லையா? கொடுத்தா அப்ப ஆண்டவர் சொல்றார், ஓ இந்த வீட்டுக்கு என்ன வந்துதான், ரட்சிப்பு வந்துதான். ஒரு மனுஷன் செய்யற வேலையால அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு. ஏன் வீட்டுல பஞ்சாதிக்கு தெரியாமல அந்த சாமான்லாம் வாங்கிட்டு போட்டிருக்க முடியும்? சிலோட பஞ்சாயத்தா சொல்லிவிட்டாவோ தெரியல, அதே வேற விஷயம். சகைவு வீட்டில் கொண்டு சாமானா அடுக்கி அடிக்க வைக்க வீட்டில் இருக்கிறாங்களுக்கு தெரியலையோ? தெரிஞ்சிருக்கு தானே. என்ன இருந்தாலும் ஒரு மனைவி கேள்வி கேட்பா, என்னப்பா உங்களுக்கு எவ்வளவு வருமானம், இவ்வளவு சாமான் கொண்டு வந்து அடுக்கிறீங்க, எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து கொண்டு நீங்க, ஒரு மாதம் ரெண்டு மாதம் விட்டுருவா, அப்படி நாளத்தனியா புடுங்கி வைக்க வீட்டில் தெரியாதா? வருமானத்துக்கு மேல கொண்டு சேர்க்கிறாருன்னு சொல்லி, நல்ல மனைவியா இருந்தா உன்னை வெளியில போட்டு வாப்பா, உன்னுடைய பாவம் உன்னுடையது, இந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து கொண்டு அப்படின்னு சொல்லிடுவான். ஓ அப்படிதான் சொல்லுவாங்க. ஆக ஒரு மனுஷன் அதை துப்புரவு செய்யும் போது அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு. அதான் சங்கீதம் 128 சொல்லுது, அவன் என்ன செய்யறானோ, வீட்டின் தலைவன் என்ன செய்யறானோ, அவ்வளவு ஆசீர்வாதமும் குடும்பத்துக்கு வரும். ஒரு ஆள் தலை ஒழுங்காயிட்டதுன்னு சொல்லிச்சுன்னா என்ன நடக்குமா? மனைவி வீட்டோரங்களில் கணிதரும் சரி, பக்கத்து வீடு எல்லாம் மனைவியை பற்றி நல்லா கதைப்பாங்க. இது பக்கத்து வீடு என்ன கதைக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப ஏன் புருஷன் சரியில்லப்பா, மனைவியை பற்றி கதைக்கிறது கூட புருஷன் நல்லா இருக்கும், விளங்கிக் கொள்வோம் நாங்க. சரியா? ஆண்டவர் சொன்னா பாருங்க, இந்த ஆசீர்வாதம் தங்குகிற விதமே அப்படித்தான். ஜெர்மன்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மீன் நாரினா எங்க துவங்குமா, ஸ்டார்ட் பண்ணுமா? இளம் பிள்ளைய சொல்லுங்கப்பா, மீன் ஸ்டிங்க் செய்ய துவங்கினா, நாரை துவங்கினா எங்க துவங்குமா? முதல்ல தலையில. மீன் நார்னா எங்க நாருமா? முதல்ல மீன் பழுதா போச்சுன்னா தெரியுமா? தலையில. சரியா? அந்த மாதிரி குடும்பத்திலையும் தலைவன் பிரச்சனையா இருந்தா குடும்பம் ஸ்டார்டிங், சரீரத்திலையும் தலையில மாறிட்டுனா மிச்சம் எல்லாம் குழம்பிடும் எல்லாம். சரியா? ஆக அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார், கிறிஸ்துவே சபையின் தலை அப்படின்ட்டு இருந்துச்சு. சரியா? சரியா? குடும்பத்துக்கும் தலைவர் அவர்தான். நீங்க கிறிஸ்துவ தலைவரா வச்சீங்கன்னா ஒழுங்கா இருக்கு. ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன் இல்லையா, அவர்ல எந்த குறையுமே இல்லை. சோ பிதாவானவர் செய்ய காண்கிறது எதுவோ, அதேனால இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வேத வசனங்களுக்குள்ளால ஞாபகப்படுத்துகிறார், அநேக வேற சம்பவங்களுக்குள்ளால ஞாபகப்படுத்துகிறார். ஆக நானும் நீங்களும் எதுக்காக நீதி, எப்படி நீதி செய்யலாமா? அவரை பார்த்து பார்த்து தான். நீங்க வேத வசனத்தின் அடிப்படையில தான் நீதி செய்யலாம். அந்த வேத வசனத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறவர் பிதாவானவர் அனுப்பின சத்திய ஆவியானவர். மூன்றாவது காரியம், அதே 16ல 11வது வசனத்தை வாசிங்க தயவு செய்து.
இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்.
பாருங்க, மூன்றாவது காரியம் நியாய தீர்ப்பு. சரியா, பாவத்தை முதலிலிருந்து நாங்கள் களைய வேண்டும், நீதி செய்ய வேண்டும். மூன்றாவது, நியாய தீர்ப்புக்கு நானும் நீங்களும் பயப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்ப்பதற்காக, நியாய தீர்ப்பு அந்த உலகத்தின் அதிபதிக்கு நியாயம் தீர்க்கப்பட்டபடினால. சரியா, இந்த வசனம் சொல்லுது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உலகத்தின் அதிபதியை நியாயம் தீர்த்தவர் என்னையும் உங்களையும் விடுகிறதில்லை, நானும் நீங்களும் அந்த இதுக்களால போய்த்தான் தீர வேணும். சரியா, ஆக மரணத்தை கண்டு முயத்தெழும்பும் போது, சரியா, முதலாவது உயராவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களை தவிர மிச்ச எல்லாரும் இந்த நியாய தீர்ப்புக்குள்ளால கடந்துதான் போக வேண்டும். விளங்கிக்கொள்ளுங்க. அதனாலதான் முதலாவது உயிர்த்தெழுதலுக்குள்ள பங்குள்ளவன் பாக்கியவான் என்று எழுதுண்டு வேதம் சொல்லுது. ஏன்னா இந்த நியாய தீர்ப்புக்கு நானும் நீங்களும் எஸ்கேப் ஆகணும், தப்பி பிழைக்கணும் என்று சொல்லி சொன்னால் முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த நியாய தீர்ப்பு, இந்த நியாய தீர்ப்பு எப்படி நடக்குதான், உலகத்தினுடைய அதிபதிக்கு முதல்ல செய்தாயிற்று. ஏன், உலகம் கற்று தருகிற சில காரியம், நானும் நீங்களும் உலகத்திலிருந்து வந்த நாங்கள் உலகத்தின் காரியங்களில் இழுத்துக் கொள்ளுகிறோம். அதான் தாவீது எழுதுக்கு சொன்னார், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. சரியா, அந்த மண்ணிலிருந்து வந்ததுனாலும் என்னவோ தெரியாது, என்னதான் தேவ ஆவியை கொடுத்திருந்தாலும் அநேக நேரங்களில் இந்த புவி ஈர்ப்பு மாதிரி மண்ணும் எங்களுடைய ஆத்மாவை என்ன செய்யுது, கீழே இழுக்குது இழுக்குது. இப்ப உடுப்ப கொடுங்கோன்னு சொன்னோன்ன, யா ரெண்டு உடுப்பை தவிர வேற எல்லாத்தையும் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டை போய் கபட்டை திறந்தோன்ன, இந்த மூண்டை வச்சா நல்லந்தான், தப்பித்தவரு சோமர் கொஞ்சம் கூட வந்துட்டேன்டா, இப்ப எல்லாத்தையும் கூடன்னு இங்க சொல்லும். இந்த வீட்டை போறதுக்குள்ள ஒரு ஒரு டைம் இருக்கு இல்லையா, இந்த வீட்டை போறதுக்குள்ள ஒன்று நடக்கும், அது என்ன செய்யும்னு சொன்னா, இது எனக்கு இவர் தந்தது அவா தந்தது கொடுத்த ஏதாவது நினைப்பினும் அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாம் கொடுத்துறேன். வீட்டை போக போக நேரம் எடுக்க எடுக்க லிஸ்ட் குறைஞ்சு கொண்டே போகும். அப்புறம் பழையபடியும் கபட் பூட்டின கபட்டா தான் இருக்கு. சரியா, பூமி இழுக்குது, பூமியினுடைய விருப்பங்கள் இழுக்கிறது. ஏன்டா ஒன்று கொண்டு விரோதமாக இருக்குன்னு வேதவசனம் சொல்லுது இல்லையா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கு ஒன்று எதிரிடையாக இருக்கிறது. பவுல் சொல்றார், நான் விரும்பினதை செய்யாமல், ரோமர்ல 8ல வாசிங்கன்னு சொல்லும், நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததே செய்கிறேன். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, ஆண்டவருக்குள்ள எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, இருந்தாலும் எனக்கு இன்னொரு காரியம் வந்து என்ன, அதை ஓவர்டேக் பண்ணி யூதனுங்கிற அந்த காரியம் என்னை போட்டு அமர்த்துது, அதனுடைய சடங்காச்சாரியங்கள் என்னை போட்டு அமர்த்துது. இங்கேயும் அப்படித்தான், உலகம் என்னை போட்டு அமர்த்துது, நான் மண்ணிலிருந்து வந்தபடினால மண்ணினுடைய காரியங்கள் என்னை போட்டு இழுக்குது, மண்ணினுடைய ஆசைகள் என்னை போட்டு இழுக்குது, சொந்த பந்தங்கள் என்னை போட்டு இழுக்கிறது. அவரோடு கூட இருக்கணும் என்று இருந்தாலும் விரும்பினாலும் பரலோகத்துக்கு போகணும் என்ற அந்த பெரிய விருப்பம் இருந்தாலும் பூமியில இன்னொரு சந்ததியை காணணும் என்கிற இன்னொரு விருப்பம் என்ன போட்டு இழுக்குது இல்லையா. சரிதானா, சரீரத்திலே தேகத்திலே தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு இருக்க எனக்கு ஆசைதான். பவுல் சொன்ன, இருந்தாலும் நான் சரீரத்திலே இருக்கிறது பிரயோஜனமாயிருக்கு. சரியா, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றபடினால அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மாத்திரம் சரீரத்தில் இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கொள்றேன், மற்றபடி இதை விட்டு பிரிந்து போய் கிறிஸ்துவோட இருக்கிறதா எனக்கு விருப்பம். ஏன், பிரசங்கி புஸ்தகம் என்னோட கூட தயவு தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கியினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம்.
அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவைகள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான்.
இதுதான் விஷயம். எல்லாத்தையும் சரியா செய்த தேவன் உலகத்தையும் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆக அநேக நேரங்களில் நாங்கள் உலகத்தை குறித்த காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதுனால, உலகத்தினுடைய காரியங்களை குறித்து சிந்திக்கிறதுனால, உலகத்தின் காரியங்களுக்காக கவலைப்படுகிறதுனால, தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியைகளை கவனிக்காமலே இருக்கிறாங்க. தெரிகிறது இல்ல. சாலமோன் சொன்னார், இதை குறித்து அறிகிறதுக்காக என் மனதை செலுத்துறதுக்காக அநேக காரியங்களை நான் விட்டு விலக்கி கன்சென்ட்ரேட் பண்ணி இந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் என்னன்னு சொல்லி அறிகிறதுக்காக நான் அநேக காரியங்களை விட்டு விலக்கி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணினேன். ஃபோக்கஸ் பண்ணி ஆராய்ந்து அறிய முயற்சி செய்தேன். எதனால இப்படி மனுஷனுக்கு இருக்கு இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒதுக்கி, அவருக்கு நேரம் இருந்தது, அவர் ராஜாவா இருந்தார், அவர் அதை செய்து அதே ஓரளவுதான் வெற்றி கண்டார்னு சொல்லலாம். அப்படி வெற்றி கண்ட போது வந்த வாக்கியங்கள்லாம் இந்த நீதிமொழிகளும் பிரசங்கியும் இல்லையா. ஆனால் வேதம் சொல்லுகிறது உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். இப்ப உலகம் என்றா என்ன? கீழே வாசிங்க, 17வது வசனத்தை வாசிங்க. அதோட
சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன்.
ஹலலூயா. இந்த வசனம் வாசிக்காத வரைக்கும் எனக்கு பயம் இல்லாம இருந்தது. இந்த வசனத்தை வாசிச்ச நாள்ல இருந்து, இப்ப இல்ல கொஞ்சம் காலமாவே எனக்கு தெரியும், வாசிச்ச நாள்ல இருந்து நான் யோசிச்சேன், ஆண்டவருக்கு முன்னால தப்பி போறதுக்கு எந்த நோ எஸ்கே, நோ ஒரு வழியும் இல்ல. சகல எண்ணங்களையும் சொல்லியாச்சு. நீங்க கிரியையா அதை வெளிப்படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல, முகத்துல ஒரு எமோஷனா காட்டியிருக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. சரியா? சில பேர் சிரிக்கிற மாதிரி இருப்பாங்க, உள்ளுக்குள்ள பல்ல கடிச்சு கொண்டு இருப்பாங்க. சரியா? சில பேர் வெளிப்படையா முகத்தாவத்தை காட்டுவாங்க, சில பேர் ஏதாவது சொல்லுவாங்க, சில பேர் ஏதாவது செய்வாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடினால. ஒரு காலம் ஒன்று சொல்லி வரப்போகுது. வெளிப்படையாய் மனுஷரும் நானும் நீங்களும் பார்க்கிற கிரியைகளை தேவன் நியாயம் தீர்க்கிறது போல யாரும் அறியாத, நான் மட்டும் அறிந்த, அல்ல சிலவழையில நான் கூட மறந்து போன என்னுடைய நினைவுகளையும் யோசனைகளையும் நியாயம் தீர்க்க போறார். எனக்கே மறந்து போயிருக்கும், நான் இப்படி நினைச்சேன் என்று சொல்லி இல்லையா. நியாயம் தீர்க்கிறபடினால சாலமோன் யோசிச்சார், ஓ அப்படின்னா உம்முடைய பார்வைக்கு ஒருதரும் தப்பி போயிடாது. இன்றைக்கு நான் சொல்லலாம், அந்த கெட்டவன் தப்பி நல்ல வாழ்க்கை வாழ்றானே, அந்த கொலகார பாதை நல்லா இருக்கிறானே, இவ்வளவு பேரை கொண்டு குவிச்சவன் நல்லா இருக்கிறானே, இவ்வளவு பேரை அநியாயம் செய்து அட்டூழியம் செய்தவன் நல்லா இருக்கிறானே. ஆனா வேதவசனம் சொல்லுது சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. இதுக்கு யாரும் தப்பி போக முடியாது. இப்ப நீங்க ஆமேன்னு சொன்ன நீங்களா இருக்கட்டும் சரி, இப்ப நானா இருக்கட்டும் சரி, யாரும் தப்பி போக முடியாது. இந்த வசனத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சொன்னதுனால ஆண்டவர் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணி விடுறது இல்ல. நானும் தப்பி போக முடியும், நானும் இந்த வசனத்துக்குள்ளாலதான் போகணும். எதுக்காக சொல்றேன்னு கர்த்தருடைய வெளிச்சத்திலே நாங்கள் சாதாரண விஷயம் இல்லைங்க. அது கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது வெளிச்சத்தின் ஆண்டு, டிக்ளேர் பண்ணினது சாதாரண விஷயம் இல்ல. ஆண்டவர் தெரிஞ்சுதான் சொல்றார் இது வெளிச்சத்தின் ஆண்டு. ஏன்டா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எத்தனை பேருக்கு இந்த வருஷம் இருளின் ஆண்டாக முடிந்து போயிடுமோ எனக்கு தெரியாது. அநேகருக்கு அதான் இந்த வசனம் சொல்லுது, ஒளி உங்களோடு இருக்கையில், இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக கூட இருக்கலாம், ஒளி உங்களோடு இருக்கையில். என்ன பாவம் அதிகமா போய்விட்டதுன்னு சொல்லிச்சுனால் இருதயத்தில் அந்த அந்த உணர்வு இல்லாமல் போய்விட்டுமா இருந்தால், அந்த அந்த தேவனுடைய ஆவி அணைந்து போகுமா இருந்தால், அதுக்கு பிறகு பாவத்தை குறித்த உணர்வே இருக்காது. நீங்க என்னதான் கத்தினாலும் அது ஏறாது மண்டையில். சரியா? ஆக உணர்வுள்ள அந்த தீபம் அணைந்து போகாதபடிக்கு அது உங்களுடையதும் என்னுடையதும் வாழ்க்கையில சுடர் விட்டு எரிந்து இன்னொரு தேவனுடைய அந்த பயணத்தை தொடர்றதுக்கு, ஒழுங்கான ஒரு பயணத்தை தொடர்றதுக்கு, அவரிடத்துல பயம் இல்லாமல் கிட்டி சேர்றதுக்கு, பாவத்தை தள்ளினாத்தான் அவரிடத்துல பயம் இல்லாமல் கிட்டி சேர முடியும். அவரிடத்துல கிட்டி சேர்ந்தால்தான் அவர் எனக்கு காண்பிக்கிற அந்த நீதியை நான் செய்ய முடியும். அவர் எனக்கு அந்த நீதி, அவர் காண்புற நீதியை நான், அவருடைய நீதியை நான் செய்தால்தான் இந்த நியாய தீர்ப்புக்கு நானும் நீங்களும் தப்பித்துக் கொள்ள முடியும். தயவு செய்து என்னோடு கூட நீங்க எழுந்திருக்கிறீர்களா? ஒரு விஷயம், நாங்கள் ஆண்டவரிடத்திலே எங்களுடைய இருதயங்களிலிருந்து உண்மையான ஒரு காரியத்தை சொல்வோமா? தேவனுடைய இந்த நியாயம் தீர்க்க போகிற வசனங்களுக்கு முன்பாக எங்களை ஒப்புக் கொடுக்க போகிறோம். கேட்ட வசனங்களுக்கு மனதை கடினப்படுத்தாதபடிக்கு தேவன் என்னையும் உங்களையும் நியாய தீர்ப்பு நாளிலே கொண்டு வந்து முடிந்த வரைக்கும் நிறுத்தாதபடிக்கு, அந்த முடிந்த வரைக்கும் அந்த மறுரூபமாகி முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு நானும் நீங்களும் பங்குள்ளவர்களாக வேண்டும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தகப்பனுடைய கழுதைகளை தேடிக்கொண்டு ஒரு விதத்திலே தேவனை தேடாத ஒரு வாழ்க்கை, வெறும் கழுதையை மட்டும் தேடுகிற ஒரு வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்த சவுலை ஆண்டவர் சந்தித்தார். தன்னுடைய ஊழியக்காரனை கொண்டு சவுலோடு பேசினார். ஆனால் சவுல் திரும்பி வரும்போது தீர்க்க தரிசிகள் கூட்டத்தோடு சேர்ந்து அவனும் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஹல்லேலூயா! கழுதலைகளை தேடுகிற ஒரு இருதயம் உள்ளவனாக போய் ஆண்டவர் அவனுக்கு வேற ஒரு இருதயத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அந்த வேற இருதயம் ஆண்டவரை தேடுகிற இருதயம், அது அவனை ராஜாவாக்கினது. ஹல்லேலூயா! ரெண்டு பேர் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மாம்சத்திலே என்னுடைய பதவியின் அதிகாரத்திலே ஒருவனை கொன்று ஒருவனை நான் மண்ணிலே புதைத்து நீதி செய்யலாம் என்று நினைத்தான். கடைசியில தேசத்தை விட்டே ஓடி போனான். அவனையும் ஆண்டவர் விடையில சந்தித்தார். 40 வருஷங்களுக்கு பிறகு அவனை சந்தித்து திருப்பி கொண்டு வந்தார். மலையிலே 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே இருந்தார். கீழே இறங்கி வந்து தேவனுக்கென்று நீதிகள் செய்தார். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவிலே நின்று அவர்களுக்காக பரிதவித்தார். அநீதி செய்கிறவர்களுக்கும் நீதி செய்கிற தேவனுக்கும் நடுவிலே நின்று விண்ணப்பம் பண்ணினார். 40 வருஷம் தேவ ஜனங்களை நடத்தி கானான் தேச எல்லை வரைக்கும் கொண்டு வந்தான். மோசே என்கிற மனிதனை கொண்டு வந்தது. ஆசீர்வாத தேசங்களை வாக்குத்தத்தம் பெற்றவனும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்றும் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போய் தூர 2 பெண்களுக்காக 20 வருஷங்களுக்கு மேலாக தன்னுடைய வாழ்க்கையை அடிமைத்தனமாக ஒப்புக் கொடுத்து வாழ்ந்தவனும் தன் சகோதரனுக்கு பயந்து பயந்தே வாழ்ந்தவனும் இதிலே விழுந்தால் அதிலே, அதிலே விழுந்தால் இதிலே என்று சொல்லி மனோபயத்தை கொண்டு தன்னுடைய ஆஸ்திகளாலே தன்னுடைய இருதயத்தை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்தவனை தேவன் சந்தித்தார். யாக்கோபு என்கிற மனுஷனை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு சேனைகளின் அதிபதியாக முன்னுக்கு செல்கிறார். முன்னுக்கு சென்று தன் சகோதரனை முதலாவது ஆளாக சந்திக்கிறார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுத்தார். தேவ ஜனங்களை நடத்துகிற ஒரு தைரியம், உலகத்தை பின்னே தள்ளிவிட்டு உலகத்தை வெளியே தள்ளிவிட்டு சத்துருவை எதிர்க்க நீங்கள் தயாராக வேண்டும். இயேசு சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா! உலகத்தை உள்ளத்திலே வைத்திருந்தால் நீங்கள் அவனண்டையிலே பிடிபட்டீர்கள். ஒருவன் எதற்கு அடிமையாயிருக்கிறானோ அதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? வேத வசனத்தினாலா, தேவனுடைய சத்தியத்தினாலா, அல்லது நெருப்புக்கும் கந்தகத்துக்கும் அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தினாலா? நீங்கள் தேவனாலே ஜெயிக்கப்பட்டவர்களாயிருந்தால் தேவனுக்குரியவைகளை நோக்கி பாருங்கள். இன்னைக்கு அநேக தாய்மார்களை பற்றி பேசுகிறார்கள். தேவ சமூகத்திலே இந்த வேதத்திலே இருக்கிற தாய்மார்களை பற்றி நாங்கள் உங்களுக்கு மனுத்தியாளர்களாய் சொல்லலாம். இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளே அநேக தாய்மார்களை கர்த்தர் நீங்க கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வேத வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு புது சந்ததியை நீங்கள் உருவாக்க வேண்டும். தேவ வசனத்தினாலே மாத்திரம் பிறப்பிக்கப்பட்டவர்களை உருவாக்க வேண்டும். ஒரு மரியாள் போல, ஹல்லேலூயா, தேவனுடைய ஆவியினாலே பிறப்பிக்கப்பட்ட இயேசுவை தாங்கின ஒரு மரியாள் போல நீங்கள் மாற வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அந்த கர்ப்பத்தை சுமக்க வேண்டும். தேவனுடைய அந்த வார்த்தையை பிறப்பிக்க வேண்டும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுங்கள். ஏனென்றால் இந்த மூன்று காரியத்தை தான் தேவன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். கடைசி வரைக்கும் நாங்கள் அதை காப்பாற்ற வேண்டும். எங்களுடைய இருதயங்களை அதற்கு நேராக்குவோம். தேவ வெளிச்சத்திலே மறுபடியும் உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். யாக்கோபினுடைய சந்ததியாரே, வாருங்கள், தேவனுடைய வெளிச்சத்திலே நடப்போம். அன்பின் ஆண்டவரே, நீங்கள் அழைத்த அழைப்புக்கு இணங்கி உங்களை எங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் உங்களுடைய வெளிச்சத்திலே எங்களை நடத்தி அருள்வீராக. ஆண்டவரே, கர்த்தாவே, உங்களுடைய வெளிச்சம் எங்கள் பேதமையை அகற்றட்டும். சுவாமி, உங்களுடைய வெளிச்சம் எங்கள் பயங்களை அகற்றட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வெளிச்சம் எங்களுடைய சந்தேகங்களை அகற்றட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வெளிச்சம் எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளிகளை வைக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வெளிச்சம் எங்கள் பலவீனத்திலே பலன் கொள்ளும்படி செய்யட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, உங்கள் வெளிச்சம் எங்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பிக்கிறவர்களாய் மாற்றட்டும். ஆண்டவரே, நாங்கள் பிரகாசிப்பிக்கிறவர்களாய் மற்றவர்களையும் பிரகாசிப்பிக்கிறவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்களுடைய கரங்களையும் பாதத்திலையும் ஒப்புவிக்கிறோம். பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இல்லாமல் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Thank you.